SBS தமிழ்.
வணக்கம் டி என் கோபாலன் அவர்களே.
வணக்கம்.
இப்போ உங்கள் ஊடகவியல் பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உங்கள் முதல் வேலை அல்லது முதல் ஊடகவியலாளர் பணி வந்து சங் பரிவார் அல்லது இந்துத்துவா கொள்கைகளை முன்னிறுத்துகின்ற விவேகானந்தா கேந்திராவோட யுவ பாரதி இதழ்லேயும் தொடங்கியிருக்கு. ஒரு இந்துத்துவ அமைப்புலையும் தொடங்கி இன்னொரு திசைக்கு வந்திருக்கிறீங்க.
ஒரு விபத்து, அதில் எனக்கு வேலை கிடைச்சதுங்கிறது ஒரு விபத்து. அந்த வேலைக்கு இன்டர்வியூவுக்கு போன போது கூட எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் வந்து ஏதோ சொனோகிராஃபராக எங்கேயோ இப்போ கூட்டிக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கை இன்ஃபேக்ட் வேலை கூட இல்லைன்னு நினைக்கிற ஒரு அன்சர்டன் சூழல். அந்த பத்திரிகையை பார்த்த பிறகு ஒரு எனக்கு லேசா எனக்கு பொறி தட்டிச்சு. எனக்கு அந்த வேலை ரொம்ப அவசியமாக இருந்தது. ஸோ அதனை நான் ஏற்றுக்கொண்டேன். எனவே நான் அது ஒரு வலதுசாரி பத்திரிகை, சங் பரிவாரனுடைய ஒரு ஏடு என்று தெரிந்தெல்லாம் எடுத்துக்கொள்ளலை. அது அது சங் பரிவார் பிரச்சாரமும் பிரச்சார ஏடும் அல்ல. அது எந்த நேரத்துலையும் நான் ஏண்டா இங்கே வந்து சேர்ந்தோங்கிற மாதிரியான மனநிலை எனக்கு வரவில்லை.
சரி, இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க வந்து நீங்கள் ஒரு மார்க்சிஸ்ட் அப்படின்னு. இப்போ மார்க்சிஸ்ட்டு இறைப்பற்று இல்லாதவர், இதெல்லாம் எப்படி நடந்தது?
எனக்கு ஒன்று திடீர்னு கனவுல கால் மார்க்ஸ் வரல. அது எப்படி நடந்ததுன்னு, நான் எங்கள் அப்பா காங்கிரஸ்காரர், அப்படியே நானும் காங்கிரஸில் இருந்தேன். அவர் எங்கள் அப்பா வந்து ரொம்ப எங்கள் ஃபேமிலி வந்து ஐயங்கார் ஃபேமிலி, வைணவர் குடும்பம். எங்கள் அப்பா நாமம் போடுவார், எனக்கும் நாமம் போடுவார். இன்ஃபேக்ட் கல்லூரி போகிற வரைக்கும் கூட நான் நாமம் போட்டு தான் நான் போயிருக்கிறேன். ஆனால் ரொம்ப ஆதாரமான குடும்பம் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவும் ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவ் அப்படிலாம், அவங்க மடித்த அந்த பிராமின் லேடிஸ் கட்டு அது போல தான் புடவை கட்டுவாங்க, சாமி கும்பிடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் மடின்னு சொல்லுவாங்க, யாரும் தொடக்கூடாது போகக்கூடாது. அது அந்த மாதிரி ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஏன், மை ஃபாதர் வாஸ் வெரி லிபரல், ஹி ஹேட் ஒரு தாராள போக்குடையவர். பல தரப்புலேயும் அவருக்கு நண்பர்கள் இருந்தாங்க. இடதுசாரி சிந்தனைகளால் அப்பொழுதுதான் நான் ஈர்க்கப்படுகிறேன். பல பேர்கிட்ட ஒரு வரி ஒரு கேம்பில் போகிறோம், பல பேர்கிட்ட பேசு. சின்ன குத்துசி தான் அப்போ எனக்கு முரசொலியில் இருந்த சின்ன குத்துசியாரெல்லாம் அப்போது காங்கிரஸில் இருந்தார். ஸோ அவர் இப்படி பல்வேறோட கான்டாக்டு எனக்கு மெல்ல 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 இந்த லெஃப்ட்டு ஐடியாலஜி மேலே ஒரு ஈடுபாடு வருகிறது. அப்போ ஏதோ ஒரு கண்காட்சி, புத்தக கண்காட்சி, அதில் லெனினை பற்றிய ஒரு சிறிய வாழ்க்கை எனக்கு நினைவில்லை. இங்கிலீஷில் வந்து பார்த்தனா தமிழில் பார்த்தனா நினைவில்லை. பட்டு லெனினை பற்றிய ஒரு சிறிய வாழ்க்கை வரலாறு, அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருந்ததுன்னு வச்சுக்கிடுங்களேன். தட் இஸ் த ட்ரிகர். அதை படித்த பிறகுதான் எப்படி அவர் வந்து சமூக மாற்றத்திற்காக, சமூக நீதிக்காக அவங்க மிகப்பெரிய முயற்சிகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு பெரிய ஒரு இது வந்துச்சு. அடிப்படையில் நான் கடுமையாக ஸ்டாலினை நான் வந்து ஸ்டாலினிய அணுகுமுறையை நான் அறவே நிராகரிக்கிறேன், நிராகரித்தேன். எனவே வந்து ஸ்டாலினை வந்து இன்னுமே வழிபடுகிற இந்த கம்யூனிஸ்ட் அமைப்பு பூர்வமான கட்சிகளுடன் என்னால் உடன்பட முடியவில்லை.
மார்க்சிசவாதியாக அல்லது மார்க்சிய சித்தாந்தங்களில் வந்து நம்பிக்கை இருக்கிறதுனாலேயே இறைப்பற்று இல்லாதவராக அல்லது பிராமணியத்தை கடந்து வர்றார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? எப்படி அந்த, அதாவது நீங்கள் ஒரு சித்தாந்தத்தில்
இல்லை டோன்ட் அப்படி ரொம்ப ஒரு சிக்கலான, அதாவது இப்போ கிராஃப் போடுறது ரொம்ப கஷ்டம். எந்த கட்டத்தில் நான் வந்து முற்று முழுதாக இறைவனை, நான் இறை என்ற ஒரு தத்துவத்தை நிராகரித்தேன் என்று சொல்வது ரொம்ப கடினம். இன்னும் வந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப பின்காலத்துலலாம் என்னடா இப்படி ஆகிட்ட, நீ எப்படிடா அப்படியான வீட்டில் பூஜை பண்ணுவேன், நாமத்தை போடுவேன் அப்படின்லாம் அவங்களே சொல்லுவாங்க. இந்த நரசிம்மாஷ்டகம்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு வடமொழி. எனக்கு சான்ஸ்கிரிட் அறகுறையாக தெரியும், எல்லா பிராமண குழந்தைகளுக்கும் தெரியும், அறகுறையாக தெரியும் தானே. அது மாதிரி நானும் நான் இன்ஃபேக்ட் சான்ஸ்கிரிட் கிளாஸஸுக்கே நான் 3 வகுப்பு நான் முறையாக படித்து தேர்ந்திருக்கிறேன். எனக்கு நான் ஒரு கட்டத்தை சான்ஸ்கிரிட்ல எழுதக்கூட எனக்கு இப்பெல்லாம் போயிடுச்சு. நான் கிராமர்லாம் கொஞ்சம் படித்து வச்சிருந்தேன் அந்த காலகட்டத்தில். எனிவே அந்த மாதிரி சான்ஸ்கிரிட் ஸ்லோகன்ஸ் எல்லாம் நான் சொல்லி நான் கடவுள்கிட்ட நான் வந்து கடவுளை வணங்கி இருக்கிறேன். எப்படி அப்படிப்பட்டவன் வந்து சுத்தமாக இறையை நிராகரிக்கணும்னு பல பேருக்கு ஆச்சரியம். ஐ திங்க் இட் கிரெப்ட் இன் மீ ஸ்லோலி. என் மார்க்சிசத்தினால மட்டும்னு என்னால் அதை சொல்ல முடியவில்லை. என்னால் வந்து பகுத்தறிவாக கேள்விகள் கேட்டேன் அப்படின்னு என்ன நானே பெருமைப்படுத்தி கொள்ளலாம். என்னன்னா முதுகு தட்டிக்கலாம், இது ஏன் இப்படி இந்த அநீதிகள், ஏன் இந்த அக்கிரமங்கள், ஏன் இப்படியான வேறுபாடுகள், கடவுள் முன்னால் எல்லாரும் ஒன்றுன்னா எப்படி. நான் வந்து என் பேரண்ட்ஸ் வந்து ஆச்சார சீலர்கள் அல்ல, பாரம்பரிய வைஷ்ணவர்கள் ஐயங்கார்னு சொன்னாலும் யாரையும் வந்து இப்போ அவங்க வந்து வீட்டில் விட்டு வெளில நில்லு, பெரிய வீடு அதனால் வெளியில் நில்லு வீட்டுக்குள்ளார வராதுன்னு சொல்கிற மாதிரியான அமைப்பு எங்கள் வீட்டில் கிடையாது. சுற்றி இருந்த உறவினர்கள் அவர்கள் கடைபிடித்த ஆச்சார அனுஷ்டானங்களுக்கும் எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்த அந்த லிபரல் சூழலுக்கும் நிறைய வேறுபாடு இருந்தது. அப்படியே வந்திருக்கலாம். அதான் நான் இதை வந்து என்னால் சொல்ல முடியல. லெனினுடைய வாழ்க்கை வரலாறை நான் படிக்கின்ற பொழுது வாழ்க்கையினுடைய இன்னொரு பரிமாணத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். தெரிந்து கொள்கின்ற போது மேலும் பல கேள்விகளை கேட்க துவங்குகிறேன். இயல்பாகவே இறைப்பற்று என்பது என்னை விட்டு விலகி விடுகிறது.
உங்களை பெருமைப்படுத்துகின்ற அல்லது நீங்களே பெருமைப்பட்டு கொண்ட எழுத்தாக எதை குறிப்பிடுவீங்க?
ரொம்ப என்னை எக்குதப்பா என்னை மாட்டி விடுறீங்க. நான் வந்து 4 பேர்கிட்ட எதை பற்றியுமே பெருமைப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னை பற்றி கேட்குறீங்க? இந்த மாதிரிலாம் சிக்கலை மாட்டுறீங்க. அதுதான் உங்கள் நோக்கம் என்றால் நாங்கள் சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மதுரை இந்தியன் எக்ஸ்பிரஸில் 2 காலகட்டங்களில் நான் பணியாற்றி இருக்கிறேன். அதில் எனக்கு நிறைவை கொடுத்தது வந்து ராமநாதபுரத்தில் வந்து, ராமநாதபுரம் எப்போவுமே தண்ணி பஞ்சம் உங்களுக்கு தெரியும், தண்ணி இல்லாத காடுனா ராமநாதபுரம்னு சொல்லுவாங்க. கூடுதலான ஒரு தண்ணீர் பிரச்சனை. அப்போது அதை போய் நான் மக்கள்கிட்ட பேசி புகைப்படங்கள் எடுத்து நான் அதை போட்டபோது மறுவாரமே அங்கே கலெக்டர் ஏதோ அனுப்பிச்சு தண்ணி வர்றதுக்கு மக்களுக்கு அவர் உதவி பண்ணார். இது மாதிரி நிறைய அன்றாட மக்களுடைய பிரச்சனையை ஒரு பொதுவாக ஆங்கில நாளேட்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மோசொழித்து கொண்டு அரசாங்கத்தினுடைய ஆள்வோருக்கு, ஆளும் வர்க்கத்தினருக்கு, அவர்களது ஏவலாளர்களுக்கு பிடித்த செய்திகளைத்தான் போடுவது ஒரு காலகட்டம் வரைக்கும். இன்றைக்கும் அப்படித்தான் பொதுவாக அந்த மாதிரி இருந்த ஒரு சூழலில் வந்து என்னால் அடித்தட்டு மக்களின் தலித் பிரச்சனைகளை பலவற்றை என்னால் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னுடைய செய்திகள் உதவி இருக்கின்றன. மோதல் மரணங்கள் என்ற ஒரு பம்மாத்தை, ஒரு கொடுமையை அம்பலப்படுத்தி இருக்கிறோம். அதே போல் இந்த கொடைக்கானல் கொத்தடிமைகள் அங்கே அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டது. இவையெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளர்னு நான் சொல்லிக் கொள்வதற்கு ஓரளவு எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, நிறைவை கொடுக்கிறது. என்னுடைய கடமையை நான் ஓரளவு செவ்வனே செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் பிபிசி தமிழோசையின் செய்தியாளராக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய TN கோபாலன் அவர்கள். பிபிசி தமிழோசையில் வந்து இத்தனை ஆண்டுகள் பணியாற்றிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணதில் அல்லது வந்து நான் நீங்கள் செஞ்ச பங்களிப்பாக ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இதை சொல்வீங்க?
மிகப்பெரிய அதாவது எனக்கு என்னுடைய கேரியரில் ஒரு செய்தியாளன் என்ற பணியின் மூலமாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தியதாக நான் நினைக்கவில்லை. 10 ஆண்டுகள் இருந்தேன் தமிழகத்தின் பிபிசியின் தமிழக செய்தியாளர் என்ற ஒரு இது இருந்தது. தமிழகத்தில் எந்த பகுதியினாலும் சரியே சவுத்தில் கூட பல கேரளாவுக்கு இது கேரளாவுக்கு போயிருக்கிறேன், கர்நாடகாவுக்கு போயிருக்கிறேன், கோலார் தமிழர்களிடம் பேட்டி எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் சரிதான். ஆனாலும் வந்து என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு செய்தியாளர் என்றால் அவனுடைய செய்தியால் சமூகத்திற்கு ஏதாவது பயன் இருக்க வேண்டும். அவனுடைய செய்தியின் விளைவாக சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைத்திருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் அநீதிகள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி நான் பிபிசி செய்தியாளனாக அப்படி எதுவும் பெரிய சாதனை செய்த மாதிரி எனக்கு இந்த நாலாண்டு காலம் மதுரை இந்தியன் எக்ஸ்பிரஸில் பணியாற்றிய நிறைவு. நான் சென்னையில் வந்து பதவி உயர்வு பெற்று கருணாநிதி ஜெயலலிதா பல பேரை நான் அடிக்கடி பேட்டி எடுத்த போதும் சரி, அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய தலைமை செய்தியாளனாக பின்ன ஒரு காலகட்டத்தில் அதை விட்டு வெளியில் வந்து டெலிகிராஃப் பயணியர் போன்ற பத்திரிகைகளில் பணியாற்றி விட்டு திருப்பி நான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பீரோ சீஃப் தலைமை செய்தியாளனாக தமிழ்நாட்டு எல்லா பல பேர் செய்திகளை நான் சேகரித்து கொடுப்பது, இளைஞர்களுக்கு நான் வழிகாட்டுவது, அவர்கள் செய்திகளை திருத்தி அமைப்பது, சீர் செய்வது, இப்படியெல்லாம் வந்த போதும் கூட வசதிகள் வாய்ப்புகள் வந்த காலகட்டத்தில் நான் கொடுத்த செய்திகளை விடவும் எனக்கு வந்து மதுரை காலகட்ட செய்திகள் தான் எனக்கு இன்னுமே நான் வந்து எனக்கு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய நிறைவு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அந்த பெஞ்ச் மார்க் அந்த அளவுகோலின்படி பிபிசியில் நான் எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் என்னுடைய வானொலி செய்திகளை கேட்டு அதன் காரணமாய் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு எதுவுமே நான் சொல்ல முடியாது. இப்போ தலித்தை பற்றி நான் ஒரு பெரிய சீரீஸ் பண்ணேன், 27-28 வாரங்கள் தொடர்ந்து நான் வந்து தலித்து வாழ்க்கையினுடைய பல்வேறு அம்சங்கள், அவலமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த பல்வேறு தலித் பிரிவினரை பற்றி நான் செய்திகள் நான் நிறையா இந்த பஞ்சமி நில மீட்பு அதான் அந்த தலைவர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். அதே மாதிரி முஸ்லீம்களுடைய தமிழ்நாட்டில் இஸ்லாமிய பிரச்சனையை பற்றி அது ஒரு 20-30 வாரம் அதுவும் முஸ்லீம் பெண்கள் அங்கே இருக்கின்ற மதவாதம் அடிப்படைவாதம் அவர்களுக்கு எதிரான இந்துத்துவா இது மாதிரியான செய்திகள், கோவை குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள். ஆனால் எனக்கு ஏமாற்றம் என்னவெனில் இது சம்பந்தப்பட்ட மக்கள் எவரையும் சென்றடைந்ததாக என்னால் கூற முடியாது. தமிழகத்தின் தென் பகுதியில் ஆங்காங்க சில பேர் கேட்டாங்கிறது உண்மை. பிபிசி வானொலியை பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மக்கள் கேட்டார்கள் என்று சொல்ல முடியாது.
இலங்கை பிரச்சனையில வந்து இந்தியா நினைத்தது மாதிரி அங்கே வந்து போர் முடிவுக்கு வந்து எல்டிடி விடுதலை புலிகள் இயக்கம் வந்து முற்றிலும் காணாமல் போயிருக்கு, அழிஞ்சு போயிருக்கு. சரி, அதுக்கு பிறகு இந்தியா வந்து இலங்கை பிரச்சனையில் அதிகமாக தலையிடலை, அப்படியான ஒரு தீர்வுக்கு இந்தியா முயற்சிக்கல, இப்போவும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
என்னை பொறுத்தவரை தொடக்கத்தில் இருந்தே இந்தியாவினுடைய அணுகுமுறை மிக தவறாகவே இருந்து வந்திருக்கிறது. இந்திரா காந்தி அவர்கள் ஓரளவு அவர்களும் சுயநலத்தோடு தான் அதை பார்த்துருக்கிறாங்க. அதை ஒரு இந்த பகுதியில் நாங்கள் ஒரு பெரிய வல்லரசாக வளர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நம்முடைய கட்டுப்பாட்டில் இன்னொரு நாடு இருக்கணும்னு நினைச்சது. ஆனாலும் கூட ஒரு கொலாட்ரலாக அவர்களுடைய சிந்தனையின் விளைவாக அங்கு போராளி குழுக்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைத்தது. குறைந்தபட்சம் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு, இந்தியா இருக்குது, நம்ம ஒரேடியாக தமிழர்களை நசுக்கி விட முடியாது, ஒடுக்கி விட முடியாதுன்னுட்டு. ஸோ இதெல்லாம் இந்திரா காந்தியினுடைய பங்களிப்பு என்று அந்த அளவு தலையிட்டு இருக்க வேண்டும். அவர்கள் வல்லரசாக ஆவதற்காக அல்ல, அந்த ஆனால் ஒரு காந்தியவாதியாக இருந்தாலும் சரி, ஒரு நேருவிஸ்டாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒடுக்கப்படும் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியது இந்திய அரசு எந்த நாட்டு அரசின் கடமை. நிச்சயமாக காந்தி நேரு பாணி அந்த பாரம்பரியத்தில் வந்த அரசுக்கும் ஒரு கடமை இருந்தது, அதை இந்திரா தன் அளவில் செய்தார். பின்னால் ராஜீவ்காந்தி அவரே உழப்பிட்டார். அவர் வந்து இவர் தவறான வழியில்தான் அவர் தன்னுடைய கொள்கையை அவர் அமைத்து கொண்டார். அவரும் ஒரு கட்டத்தில் செய்திகளை நம்ப வேண்டுமேயானால் பிரபாகரனோடு பேச அவர் தயாராக இருந்தார். அந்த ஒப்பந்தம் என்பது இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தங்கிறத பல்வேறு போதாமைகள் இருக்கிறது. இருந்தாலும் அது ஒரு ஒரு அரைகுறையான ஒரு தீர்வாகவாது அது அமைந்தது. அதை கூட இப்போ அமல்படுத்தக்கூடிய சூழல் கூட இப்போ இல்லை இலங்கையில். அதற்கு காரணம் முற்றுமுழுதாக பிரபாகரனை தான் நான் சொல்லுவேன். எந்தவித ஒப்பந்தத்துக்கும் எந்தவித சமரசத்துக்கும் வராமல் தான் வந்து உலகத்தில் நயன் இலவனுக்கு பிறகு உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை புரிந்து கொள்ளாமல் இறுதி வரை அவர் சண்டை போட்டு நான் மோதியே தற்கொலை படையை அனுப்பிச்சே ஜெயிச்சிடுவேன் தப்பு கணக்கு பண்ணார். ராஜீவ்காந்தி அணுகுமுறை தவறு, ஆனால் உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொள்வது அந்த நேரத்தில் அவர் கொல்லப்பட்டு விட்டார். அதன் பிறகு பிரபாகரன் தொடர்ந்து தவறு செய்தார். அவரை முள்ளிவாய்க்கால் காலகட்டத்தில் இங்கிருந்த காங்கிரஸ் அரசு தமிழர்களை தவிக்க விட்டு விட்டது. முள்ளிவாய்க்கால் நேரத்தில் நிச்சயமாக கருணாநிதியோ அல்லது ராகுல் காந்தியோ மன்மோகன் சிங்கோ சோனியா காந்தியோ நினைத்திருந்தால் தலையிட்டிருந்திருக்கலாம், அவ்வளவு பெரிய பேரழிவை தடுத்திருக்கலாம். அவர்களை பொறுத்தவரை விடுதலை புலி பிரபாகரன் இருவரும் மொத்தமாக அந்த இயக்கமே அழிந்தால் சரி என்று நினைத்து முள்ளிவாய்க்காலுக்கு வழி செய்து விட்டார்கள். அதன் பிறகு இப்ப ஒன்றும் அங்க எனக்கு இந்திய அளவில் வந்து மத்திய அரசுக்கு வந்து இலங்கையை பற்றிய பெரிதாக அக்கறை இருப்பதாக நான் நினைக்கவே இல்லை. ஒரே அக்கறை அவங்க வந்து எங்கே இலங்கை வந்து சீனத்துக்கு பாகிஸ்தானுக்கு ரொம்ப கூட்டாளியாக போய்விடுமோ, அதுவும் குறிப்பாக சீனத்துக்கு தாரை வார்த்து விடுவார்களோ என்ற அச்சத்தை தாண்டி இலங்கை மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை. அது ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு விஷயம்தான். அதுவும் பாஜக இன்னும் மோசம். அவர்களுக்கு வந்து தமிழர்களை பற்றிய தென் இந்தியாவை பற்றி அவர்களுக்கு அக்கறை கிடையாது. தமிழர்களை இலங்கை தமிழர்களை பற்றி அவர் அக்கறைப்பட வேண்டிய ஒரு கட்டமே வரப்போதில்லை. இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தம் தமிழர்கள் மீது பிரச்சனை மீது போதுமான அக்கறையை காட்டவில்லை என்று நினைத்தோமோ அதை கூட இன்று நிறைவேற்ற முடியாமல் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வருந்துதற்குரியது. அதற்கு காரணம் எல்டிடியினுடைய செயல்பாடுகள். அந்த எல்டிடியை விமர்சனமற்று ஆதரித்த இலங்கை தமிழர்களும் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும், வருத்தப்பட வேண்டும்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil